ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் உண்டாவதாக என்கிற ஒரு வாழ்த்துதலோடு இன்றைய நாளிலும் தேவ வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று பார்க்கும்படியாக வாய்ப்பளித்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கென்று நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆதாரவசனமாக லூக்கா 22 அதிகாரம் 41-42 ரெண்டு வசனங்கள் வாசிக்கலாம்.
அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குபடி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார்.
26 அதிகாரம் மத்தேயு 41 வசனத்தில் கூட வாசிக்கலாம்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
சோ கர்த்தரேசு நமக்கு ஒரு அருமையான வழிகாட்டுதல் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு ஆலோசனையை கர்த்தரேசு நமக்கு அங்க கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ நாம் கூட இந்த கடைசி காலகட்டங்கள்ல கர்த்தரேசுனுடைய நினைவு கூறுதல் நாள் காலகட்டங்கள்ல இருக்கும்போது அவர் கூறிய ஒரு புது கட்டளை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அப்போ அவரை நினைவு கூறுதல் அப்படின்னு வரும்போது அவருடைய ஜப வாழ்க்கை, அவருடைய ஜபங்கள் குறித்த ஒரு தியானத்தை இன்றைக்கு நாம் எடுத்து அதிலிருந்து நமக்கான ஆவிக்குரிய பாடங்களை கூட பார்ப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே ஜபம் என்று பார்க்கும்போது நம்முடைய பெயர் சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜபத்திற்கென்று அநேக நேரங்களில் செலவிடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை துதிகளுக்கான ஜபம், அப்புறம் நன்றி ஜபம், அதுக்கப்புறம் விண்ணப்பங்களின் ஜபம், அப்புறம் முழு இரவு ஜபம், இப்படி ஜபத்திற்கென்று பல நேரங்கள் செலவிடுறாங்க. அப்போ தேவனை குறித்து பார்க்கும்போது அவர்களுடைய ஜபங்கள் அனைத்தும் தேவனை நோக்கி கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்க இப்படி பாத்தீங்கன்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா திசையில இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுடைய ஜபங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது போயிட்டு இருக்கு. ஆனா போயிட்டு இருக்கும் போது அவைகள் எல்லாம் ஏற்ற விதத்தில் செய்யக்கூடிய ஜபங்களா அப்படிங்கறத தேவன் பார்த்தாரு அப்படின்னா அப்படி இருக்கிறது இல்ல. ஒருவேளை உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரர் அவருடைய ஜபம் என்னவா இருக்கும், நான் எதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரனை நான் என்ன பண்ணும், கொலை செய்யணும். சோ அந்த மாதிரி ஒரு ஜபம் தான் அவர் கண்டிப்பா பண்ணுவார். சோ ஆனா நமக்கு தெரியும் நாம் ஜபம் குறித்த சத்தியங்களில் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்ற விதத்தில் தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு ஜபிக்கிற ஜபங்களை மாத்திரமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். மாத்திரமல்ல ஜபம் குறித்த பொதுவான அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் கூடி நமக்கு தெரியும். அந்த தேவனோடு கூட நம்முடைய உறவாடுதல் அப்படிங்கறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் எல்லாம் நமக்கெல்லாம் ஜபம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா அது மிகப்பெரிய சிலாக்கியம். இட் இஸ் எ கிரேட் பிரிவிலேஜ். அது நமக்கான உரிமை கூடி இருக்கு அதுல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது என்ன அப்படின்னா நாம் ஜபிக்கக்கூடிய ஜபங்கள் அது பிதாவாகிய தேவனை கிறிஸ்தியேசுவனுடைய பலியின் நிமித்தமாக அவரையே சென்று அடையக்கூடிய உரிமையை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்கள் தான் யாரு அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய மாத்திரமல்ல ஒட்டுமொத்த சபை ஜனங்களுடைய ஜபம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா இன்னொரு விஷயம் கூடி பார்த்தோம்னா வேதாகமத்துல கூட நமக்கு அநேக ஜபங்கள் தேவன் அங்க காட்டியிருக்கிறார். ஒருவேளை நாம யோசிச்சு பார்த்தா நாம ஆபிரகாம் யோசிச்சு பார்ப்போம். ஆபிரகாம் இடத்துல ஒரு விஷயம் கேள்விப்படுறாரு, சோதோம் குமாரா அது அழிக்கப்படும் போது அழிக்கப்படும் என்று கேள்விப்பட்ட போது அவர் ஒரு ஜபம் ஏறெடுத்தார். அந்த ஜபம், 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அந்த பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீங்களா, அப்புறம் அவர் அந்த இடத்துல அவருடைய ஜபத்தினுடைய அந்த ஒரு வேண்டுதலினுடைய விண்ணப்பம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல லோத் அவருடைய குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படிங்கறதுதான். அப்ப அந்த ஆபிரகாமினுடைய அந்த ஜபம் மாத்திரமல்ல, முற்பிதாக்கள் மற்றொருவரான மோசே நல்ல கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, 40 நாள் அந்த மலையில் இருக்கும் போது அந்த ஜனங்கள் பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு அநீதியான விஷயம் செஞ்சிட்டு இருக்கும் போது, நான் உன்னுடைய ஜனங்களை அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அப்ப அவர் சொன்னாரு, இது என்னுடைய ஜனங்கள் இல்ல, உம்முடைய ஜனம். ஒருவேளை நீங்க அவங்களை அழிச்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, எகிப்திலிருந்து நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறம் நீங்க அங்க அந்த வாதிகள் எல்லாம் செஞ்சு பெரிய அடையாளங்கள் செஞ்சு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது எல்லாமே என்னவாயிரும் அப்படின்னா, விருதாவா போயிரும். அது இல்லாம உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும். சோ அதனால நீங்க கண்டிப்பா அவங்களை அழிக்க கூடாது. என்னுடைய நாமத்தை வேணா, என்னுடைய பெயரை வேணா நீங்க அந்த ஜீவ புத்தகம் திருக்கி போட்டுருங்க, அவங்களுக்காக நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மோசேவனுடைய ஜபத்தை குறித்து நான் யோசிச்சு பார்க்கலாம். மாத்திரமல்ல, அடுத்தது தாவீது. ஒருவேளை அவருடைய கைகள் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அவருடைய கைகள் முழுவதும் ரத்தக்கரை படிந்து கைகளாக இருந்துச்சுன்னு நாம் கேள்விப்படுறோம். ஆனா அவருடைய இறுதி நிலைமை பார்க்கும்போது, அவர் தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சாலமோனுடைய ஞானத்திற்கான ஜபம், எல்லாரும் ஆஸ்தி ஆயுள் கேட்கும் போது சாலமோன் ஜெபித்த ஜபம் அது ஞானத்திற்கான ஜபம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் நெகேமியா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, நெகேமியாவின் 1 நிமிட ஜபம், அதுக்கப்புறம் தானியலின் அந்தி சந்தி மத்தியான வேலையின் ஜபம், அப்புறம் கத்தரேசுவினுடைய மாதிரி ஜபம், அதுக்கப்புறம் அந்த 5 அப்பம் 5000 ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது அவர் தேவனை நோக்கி செஞ்ச அந்த நன்றிக்கான ஜபம், யோவான் 17 சீஷர்களுக்காக ஒட்டு மொத்த சபை மக்களுக்காக கர்த்தரேசு செய்த ஜபம், மாத்திரமல்ல நம்முடைய ஆதார வசன பகுதி அடங்கிய அந்த ஒரு பகுதியிலே கர்த்தரேசு கெத்செமனேல வியாகுலப்பட்டு ஏறெடுத்த ஜபம், மாத்திரமல்ல சிலுவையில் அவர் தொங்கும் போதும் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்களும் அவர் தலையின் மீது சுமந்து கொண்டு இருக்கும் போது, அவர் ஒரு சின் பேரர், அதாவது பாவங்களை முழுவதுமாக சுமக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிற போது, அவர்கிட்ட தேவனுடைய உறவு அந்த பாவங்களின் நிமித்தம் கட்டாகும் போது அவர் அந்த இடத்துல ஜெபிச்ச ஜபம். சோ இப்படி ஜபம் மேல ஜபம் மேல ஜபம், நமக்கு அநேக ஜபங்கள் வேதாகமத்தில் நமக்கு இருக்கு. இவைகளெல்லாம் நமக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் இல்லாமல் நம்முடைய ஜீவிதத்தை நாம் நன்மையாக கொண்டு செல்ல முடியாது என்பதுதான். இந்த ஒரு விஷயத்தை நம் கர்த்தரேசுவனுடைய 2 ஜபங்கள், ஒருவேளை யோவான் 17 கர்த்தரேசு செய்த ஜபம், மாத்திரமல்ல மத்தேயு 26 கெத்செமனேல அவர் செஞ்ச ஜபம், இந்த ஒரு 2 ஜபங்கள் நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். இந்த ஒரு 2 ஜபங்களிலிருந்து நமக்கான பாடங்கள் என்ன, குறிப்பாக இந்த நினைவு கூறுதல் காலகட்டங்கள் நமக்கான பாடங்கள் என்ன அப்படிங்கறத நம் பார்ப்பதற்கு முயற்சி செய்யலாம். இந்த கெத்செமனேல கர்த்தரேசு செய்த ஜபம் குறித்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அது ஒரு பரிபூர்ண மனுஷன் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்க போகிற நாளுக்கு முந்தின நாளில் அவருடைய கடைசி ஆசை, அவருடைய இறுதியத்திற்குள்ள இருந்த விருப்பங்கள், அந்த மேலான விருப்பங்கள் தேவனிடத்தில் அவர் ஏறெடுத்த ஜபங்களாக இருக்குது. அது குறித்து நம்ம யோவான் 17 கூடி வாசிக்கலாம். யோவான் 17 பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கு. குறிப்பா யோவான் 17 இன்றைக்கு அனைவரும் வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வீட்டில் அமர்ந்து நிதானமாக அதை தியானிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இந்த யோவான் 17 பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஜபம், அந்த 17 இருக்கக்கூடிய ஜபத்திலிருந்து அவர் ஜெபிக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னம்னா, கர்த்தரேசுவனுடைய அழைப்பை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னாக வந்த ஜனங்கள், அந்த ஜனங்களுக்காக ஏறெடுத்த ஜபம் தான் எது அப்படின்னா, அந்த அப்போஸ்தலர்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த அப்போஸ்தலர்களுக்காக ஏறெடுத்த ஜபம் தான் என்ன அப்படின்னா, யோவான் 17வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜபம். மாத்திரமல்ல, அவர் தோமா கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ கண்டு விசுவாசிக்கிறாய், காணாமலும் விசுவாசிக்க கூடிய ஒரு ஜபம், ஒரு ஜனங்கள் இருப்பாங்க, அந்த ஜனங்களுக்காக அவர் செய்த ஜபம் தான் என்ன அப்படின்னா, அந்த யோவான் 17வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஜபம். நீங்க வாசிக்கலாம் யோவான் 17வது அதிகாரம் 9வது வசனம்.
நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்.
எப்படி இஸ்ரேல்ல ஒரு பிரதான ஆச்சாரியர் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு பிரதான ஆச்சாரியர் போல அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக அந்த ஒரு மன்றாட்டு அவர் வந்து அந்த பாவங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு ஜபம் செய்யறாரோ, அந்த ஒரு ஜபத்தினுடைய ஆவி இந்த 17வது அதிகாரத்தில் அந்த வாசித்த வசனத்தில் நாம் யோசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் கூட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, நிழலான ஈசாக் அவருக்கு ரெபேக்காவை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் ஈசாக்குங்களா இல்ல ஆபிரகாமுங்களா? ஆபிரகாம். ஈசாக்கினுடைய துணை ரெபேக்காவை தேர்ந்தெடுத்தது ஆபிரகாம் எலேசர் மூலமாக. சோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் நிஜமான ஈசாக்கினுடைய துணை, அவர் தலை அப்படின்னா அந்த தலையினுடைய அங்கங்களாகிய சரீரத்தின் அங்கங்களை யார் தெரிந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அது பிதாவாகிய தேவன். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு உறவை கிறிஸ்துவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது யாரு அப்படின்னா பிதாதான். ஆனா அப்படி வந்த ஒரு உறவை நான் இழந்து போக கூடாது அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். அந்த ஒரு விஷயத்தை குறிச்சு நீங்க யோவான் 18வது அதிகாரத்துல 9வது வசனம் வாசிச்சா நம்ம விளங்கிக்கலாம்.
நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று.
நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போவதில்லை அப்படின்னு அவர் ஜெபிச்சதின் அடிப்படையில நாம் பார்த்தோம் அப்படின்னம்னா, அவருக்காக கொடுக்கப்பட்ட ஜனங்கள் அவங்கள அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சகோதர ஐக்கியம் அதை நான் இழந்து விட கூடாது அப்படின்னு அவர் ஜெபிச்ச ஜபம் அது யோவான் 17ல இருக்கு. மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் கூட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, மூத்த அங்கங்களாகிய அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க ஒருவேளை அந்த சமயத்துல அவர் கூட இருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கு பாத அங்கங்களாக நாம் அனைவரும் இங்க அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா, அது கர்த்தரேசு செய்த இந்த ஜபத்தினுடைய பதில்தான் அப்படின்னு சொல்லி கூட நாம் யோசிக்கலாம் சகோதர சகோதரிகளை. மாத்திரமல்ல, அந்த சகோதர ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, அந்த சரீரத்தினுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை குறித்து அதே அதிகாரம் 15வது வசனத்துல நாம் வாசிக்கலாம்.
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படிக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன் அவரு ஜெபிச்சார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க, கர்த்தரேசு பேதுரு. ஆனா கர்த்தரேசு அந்த இடத்துல சபிக்கும் போது என்னன்னு சொல்லி சபிச்சாரு, அப்பாலிப்போ சாத்தானே. அப்ப ரெண்டு பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க, இடையில வேற ஒருத்தருடைய ஆவி அங்க உள்ள வருது அப்படிங்கறத பாக்குறோம். சோ அப்ப 2000 வருஷமாக இருக்கக்கூடிய சபையில கண்டிப்பா தீமையினுடைய அனுமதி இருக்கும். ஆனா அந்த தீமையில உண்மை வகுப்பாராக இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த தீமை நின்று காக்கப்படணும் அப்படின்னு கர்த்தரேசு ஜெபித்த ஜபம் அது யோவான் 17ல இருக்கு சகோதர சகோதரிகளே. அவருக்கு தெரியும், சத்தியத்துக்கு விரோதமாக அசத்தியமும் நன்மைக்கு விரோதமாக தீமையும் ஆவிக்குரிய விஷயங்களில் என்றைக்குமே அவித்து போடத்தக்கதாக அவைகள் பிரியை செய்யும் என்கிறத அவர் அறிந்திருந்தவராக அந்த ஒரு ஜபத்தை ஏறெடுத்தார் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு ஜபத்தை குறித்து பார்த்தோம் அப்படின்னம்னா, அவர் அந்த மேலறையில அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள் அந்த நியமனத்தை ஏற்படுத்தின அந்த மேலறையிலிருந்து கெத்தமனே போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில செய்த ஜபம் தான் இந்த ஒரு ஜபம்னு நம்ம கேள்விப்படுறோம். மாத்திரமல்ல, இந்த ஒரு ஜபத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அனைவருடைய ஒற்றுமைக்காக அவர் ஜெபித்தார். இங்க ஒன்று கூடி இருக்கக்கூடிய விஷயம் குறித்து இல்ல, அது ஆவியில நம்ம அனைவரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அங்க கர்த்தரேசு ஜெபிச்சார். அது குறித்து அதே 17வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கலாம்.
நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்.
சோ இந்த இடத்துல நம்மை குறித்து ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதே போல அவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கிற சொல்லுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் எப்படி நோக்குவாரோ, அந்த தெய்வீக திட்டங்களின் அடிப்படையில் அவர் எப்படி கண் நோக்குவாரோ, அதே ஒரு ஆட்டிடியூட் அந்த நம்ம எல்லாம் இங்க கூடி இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் பத்தி இல்ல, அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பிதா கிட்ட இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் அந்த ஒரு சிந்தனை நம் அனைவருக்குள்ள இவங்க வளர்த்தப்படணும், இந்த சபையாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்த ஒன்றித்த சிந்தனைக்குள்ள வரணும், அந்த ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தரேசு ஜெபிச்ச ஜெபம் தான் அந்த யோவான் 17வது அதிகாரம். மாத்திரமல்ல இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த ஜெபத்தையும் கர்த்தரேசு ஒரு அருமையான குமார், பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பான தகப்பன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு உரையாடலாக கூட அந்த ஜெபத்தை நாம் பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. அது என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ளாக இருந்த ஒரு உறவு, அதை குறித்து இந்த ஜெபத்துல நாம் அதிகமாக தியானிக்கலாம். ஏன்னா அந்த அதிகாரத்தினுடைய ஸ்டார்டிங் வசனமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸ்டார்டிங் வசனம் வாசிக்கலாம், 17வது அதிகாரம் 1வது வசனம்.
இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறு,
வானத்துக்கு ஏறெடுத்து, அதாவது அவர் லோகஸாக இருந்த போது பிதாவோடு எவ்வளவு ஐக்கியத்தில் இருந்தாரோ, அவருடைய வார்த்தைகளுக்கு எப்படி உண்மையான கீழ்ப்படிதல் காட்டி அவருக்கு பிரியமான மகனாக இருந்தாரோ, அந்த ஒரு விஷயத்தை குறித்து அவரை நினைவுபடுத்தி நான் கூட திரும்பவும் உங்களிடத்தில் வந்து சேரணும் அப்படிங்கறதுக்கான ஒரு ஜபம் அந்த ஒரு ஜபத்துல இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இப்படித்தான் நம்ம இந்த யோவான் 17வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனிக்கலாம் சகோதர சகோதரிகளை. மாத்திரமல்ல நாம் இப்போ ஒரு ஜபம் குறிச்சு பார்த்தோம், இன்னொரு ஜபம் குறிச்சு கூட நம்ம பார்த்துட்டு அதுல இருந்து நமக்கான பாடங்களை நாம் தியானிக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, வாய்ப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் ரீப்ரின்ஸ் 2773 நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஒரு இடத்துல நம்ம கர்த்தரனுடைய கெத்தமனே ஜபம் அதுல நமக்கான பாடங்கள் என்னன்னு குறித்து நம்ம பார்க்கலாம். அப்ப பிரதர் இந்த ஒரு பாடத்தை குறித்து ஸ்டார்ட் பண்ணும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தருமே கெத்தமனேல இருக்கக்கூடிய ஜபத்தை குறித்து கிளியரா புரிஞ்சுக்க முடியாது, ஒரே ஒரு விஷயம் ஆனா கண்டிப்பா கவனத்தில் இருக்கும் போதுதான் அவர் பட்ட பாடுகள், அவர் ஏன் அந்த வியாகுலப்பட்டு ஜெபிச்சார், அந்த விஷயங்களை கெத்தமனேல அவர் பண்ண ஜபத்தை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற. அதுக்கு நீங்க வாசிக்க வேண்டாம், ஆனா இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனம். அதே யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அப்புறம் கொலோசேயர் 1வது அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 14வது வசனம். சரி, இந்த ஒரு வசனங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தரேசு அவர் பிதாவாகி தேவனுடைய ஒரே பேரான குமாரன், மாத்திரமல்ல எல்லா சிஷ்டிகளுக்கும் முதல் பேரானவர். அதற்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா சிஷ்டிகளுக்கும் முன்பதாக பிறப்பிக்கப்பட்டவர் அவருடைய நேரடி சிஷ்டி கர்த்தரேசு தான். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் இந்த வசனங்களின் அடிப்படையில நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். ஆனா அப்படி இருக்கும் போது பேர் சபையில இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை அவங்க சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா, இந்த கெத்தமனே ஜபம் அதுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு ஜபமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனம்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்றி ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி.
கெத்செமனேயில அவர் செஞ்ச ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலர் பவுல் எபிரேயர்ல சொல்லும் போது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் அங்க ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இதை குறித்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவரே பிதாவாக இருக்கும் போது அவரே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிப்பதற்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக விடை கொடுக்க முடியாது. ஆனால் நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் இயேசு அவருடைய ஒரே பேரான குமாரன். சோ அவர்கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சு, ஒரு அவருடைய இருதயத்தையே அழுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த விஷயத்தினாலதான் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது. சகோதர சகோதரிகளை, சோ இதை குறித்து நாம விளங்கினதுக்கு அப்புறம் நாம கெத்செமனே தோட்டத்துக்கு அவர் எப்படி கடந்து போனார், அந்த இடத்துல ஜெபிக்க அந்த ஜபத்தினுடைய அந்த உண்மை கருத்து என்ன, அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா கெத்செமனே குறித்து நாம் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ கெத்செமனே அப்படிங்கறது அந்த எண்ணெய் பிழியும் ஆலை, அங்க இருக்குது 8000 வருஷங்கள் பழமையான ஒலிவ மரங்கள். அங்கிருந்து விழக்கூடிய அந்த ஒலிவ பழங்கள்ல இருந்து அங்க எண்ணெய் பிழிந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அப்ப அது ஒரு பூந்தோட்டம் கிடையாது, அது வந்து ஒரு ஒலிவ மர தோட்டமாக இருக்கு. சோ அந்த ஒரு கெத்செமனே தோட்டத்துக்கு கர்த்தர் இயேசு சீஷர்களோட அங்க போறாரு, பலத்த சித்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணாரு. ஏன் அப்படி ஜெபம் பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கான பாடங்கள் இருக்கு சகோதர சகோதரிகளே. சார், அப்ப இன்னொரு விஷயம் நம்ம யோசிச்சு பாப்போம். அப்போ கர்த்தர் இயேசு அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து அந்த புதிய நியமனம் ஏற்படுத்தி வச்சாரு இல்லைங்களா, அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது அவர் ஏன் அங்கேயே இருக்காம கெத்செமனே கடந்து வர்றார், அதுக்கான காரணம் என்ன அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. எதுக்கான காரணம், என்ன காரணம்,
வழக்கமாக
அவர் ஜெபிக்கக்கூடிய இடமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா பிரதர் இந்த ஒரு பாடத்துல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மேலறை அது யாருடைய வீடாக இருந்துச்சு அப்படின்னா, மார்க் சுவிசேஷம் எழுதிய ஜான் மார்க் அவருடைய தாயாருக்கு சொந்தமான ஒரு வீடு தான் எது அப்படின்னா அந்த மேலறை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த மேலறையில கர்த்தர் இயேசுக்கு நல்லா தெரியும், யூதாஸ் அந்த வஞ்சகர்களோடு சேர்ந்து அவங்க கண்டிப்பா அந்த ராத்திரியில அவரு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவங்க கண்டிப்பா வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. சோ அவங்க அந்த ராத்திரியில வரக்கூடியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, அடுத்த நாள் பண்டிகை, அந்த பண்டிகையில எந்த ஒரு சலசலப்பும் ஏற்படுத்த கூடாது. சோ ராத்திரியில இவரை விசாரிச்சு கைது செஞ்சு விசாரிச்சு இவரை நம்முடைய அந்த பழிகளுக்கு உட்படுத்திடலாம், நம்மளுடைய அந்த வஞ்சனைக்குள்ள இவரை நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்க நினைச்சு பார்த்தாங்க. அப்ப அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு மேலறையில இவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு கூட என்ன பண்ணோம்னா ஒரு சிக்கல் உருவம். சோ இப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கர்த்தர் இயேசு பாருங்க தான் மறிக்க போகிறோம், ஆனா கூட அந்த மேலறையில கடைசி நேரத்துல கூட யாருக்குமே சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா இது ஒரு பாயிண்ட். ஆனா இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது கர்த்தர் இயேசு ஒரு பலம் குறைந்த ஒரு நிலைமையை அந்த இடத்துல யோசிச்சு பாக்குறார். அவருக்குள்ளாக திடீர்னு ஒரு பயம் அவரை ரொம்ப நெருக்குச்சு. சோ அந்த ஒரு பயத்துல அந்த ஒரு பலவீனத்தில் அவர் பிதாவிடத்தில் வல்லமை பலம் அடையணும் அப்படிங்கறதுக்காக அவருடைய உள்ளம் அவர் பிதாவை நோக்கி கெஞ்ச வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் அந்த சீஷர்கள் கிட்ட அவர் சொல்லி அந்த கெத்செமனேல இருந்து அழைச்சிட்டு போறாரு சகோதர சகோதரர். அப்படி பார்க்கும்போது அது ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா கெத்செமனேக்கு போகும்போது எத்தனை சீஷர்களை அவர் அழைச்சிட்டு போயிருந்தார், 11 சீஷர்களை அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போயிட்டு 8 சீஷர்களை அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு வெளியே அங்க அமர வச்சு மீதி 3 பேரை என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோடு உடன் அழைச்சு அந்த உள்ள போயிட்டு அந்த தோட்டத்துக்குள்ள அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த 3 பேர் ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க 3 பேர் யாரு அப்படின்னா பேதுரு யாக்கோபு யோவான். அப்ப இந்த 3 பேருடைய விஷயம் குறித்து பிரதர் எழுதும் போது அதுல 2 பேர் இருக்காங்க யாக்கோபு யோவான், அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு அவங்க இடிமுழக்கத்தின் மக்கள். சோ இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் என்ற பெயர் வாங்கி இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அண்ட் ஜான். சோ இவங்க 2 பேருக்குள்ள இருந்த விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப தைரியசாலிகள். அந்த 12 பேர்ல இந்த 2 பேர் ரொம்ப தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மாத்திரமல்ல அவர்களுடைய நிமித்தமாக ஏதாவது வேலை செய்யும் போது கர்த்தரேசு கூட ரொம்ப வைராக்கியம் காட்டின அந்த மூணு பேர்ல இவங்க ரெண்டு பேர் கூட இருக்கிறாங்க. இவங்க கூட அப்போஸ்தலர் பேதுரு கூட இருக்கிறார். சோ இந்த மூன்று பேரையும் கூட அவர் சேர்த்து அந்த ஒரு இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜெபிக்க போறார். ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சீஷர்கள் கூட அவருக்கு உள்ள இருந்த அந்த அழுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து உணர்வதற்கு தவறிட்டாங்க. அதனால்தான் அவங்க என்ன பண்ண போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க அவங்க ஒரு நித்திரைக்குள்ள கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கிறோம். அப்ப பாக்கும்போது கர்த்தரேசுக்கு உள்ளத்தில் அழுக்கி கொண்டிருந்த அந்த விஷயம் என்ன, அதுக்கு நாம இப்ப வருவோம். அப்படி பார்த்தோம்னா இது குறித்து மத்தேயு பதிவு செய்யறாரு. மத்தேயு 26:38 வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி.
சோ அங்க நம்ம பார்த்தோம் மரணத்துக்கு ஏதுவான ஒரு விஷயம் அவரை அங்க நெருக்கிச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை குறித்து மார்க் சொல்லும் போது மார்க் 14:33 வசனம்,
பேதுருவையும் யாக்கூபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார்.
இதை குறித்து மார்க் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, திகில் அடையவும் வியாகுலம் அடையவும் அவர் தொடங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். இதை குறித்து லூக்கா சொல்லும் போது நீங்க லூக்கா 22:44 வசனம் வாசிக்கணும்.
அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அந்த அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது.
இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம பார்க்கும் போது அவரு கிட்ட ஒரு அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அங்க இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த ஒரு விஷயங்களை எல்லாம் பார்க்க மேலோட்டமா பார்க்கக்கூடிய சிலர் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அவர் அவர்களின் சிலர் வந்து பிரதர் கிட்ட கூட கேள்வி எழுப்பியிருக்கலாம். அதனாலதான் இந்த ஒரு பாடத்துல சொல்றாரு, சில நாத்திகர்கள் தேவன் குறித்த ஒரு நம்பிக்கைக்குள்ள இல்லாத ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த கெத்செமனே ஜபத்தை அவங்க ஒரு வாதமாக எடுத்துக்கொண்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலக மனுஷர்களுடைய வரலாற்றுல ஒரு சில மனுஷங்க தூக்கு தண்டனை இல்ல வேற ஒரு சில விஷயங்கள் மரணம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது அவங்க எப்படிதான் அதை அனுசரிச்சிருக்காங்க, அதை எப்படிதான் அதெல்லாம் அணுகுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க அத ஒரு தைரியமா அணுகுனாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப சிரிச்சுட்டே கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா, சாகிறதுக்காக போனாங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம். சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது உங்களுடைய ரெடீமர், உங்களுடைய ரசகர்னு சொல்றீங்களே, இவர் வந்து இப்படி மரணத்துக்குள்ளாக போகும்போது ஏன் இப்படி பயப்படுறாரு, இப்படி வியாபுலப்படுறாரு, இப்படி திகில் அடைகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி கேள்வி நம்ம மத்தியில வச்சா நம்ம என்ன சொல்லலாம், நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப ஒரு சில ஜனங்கள் வந்து இந்த ஒரு ஜபத்தினுடைய உண்மை கருத்து புரியுறது இல்ல, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம்? அப்பதான் பிரதர் சொல்றாரு அந்த ஒரு உண்மையான ஒரு பதில். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமானது ஆதாமுக்குள் வீழ்ந்து போன ஒரு சரீரமாக, வீழ்ந்து போன ஒரு ஜனமாக இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஒரு டல், ஒரு ஒரு நகுத்து போன, ஒரு மரத்து போன ஒரு விஷயத்துல அவங்க சரீரத்துல சுமந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த பாவத்தினுடைய விளைவுகள் அவர்களை அப்படியாக கொண்டு சென்றிருக்கு. அப்படி அவங்க இருக்கும்போது ஒருவேளை மரண வலி அப்படின்னு எது இருந்தாலும், மரணம் அப்படின்னு எது கூட இருந்தாலும், அவங்களுக்கு அதனுடைய விஷயம் புரியறதில்ல. நீங்க ஒருவேளை இப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கொல்லக்கூடிய விஷயத்துல யாருக்காவது அந்த மரணம்னா என்ன, அதனுடைய வலி என்னன்னு புரிஞ்சு கொள்றாங்களா? ரொம்ப தைரியமா சாதாரணமா என்ன பண்ணிருவாங்கன்னா, அதை அவங்க கொன்றுவாங்க. ஒருவேளை சாக போன அந்த மக்கள் கூட என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் நோக்கம் எல்லாம் சரியான நோக்கம் எல்லாம் கிடையாது, மரணம்னா மரணம் அப்படித்தான் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதுக்குள்ள போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இத குறிச்சு இன்னொரு விஷயம் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தரேசு ஆனா அப்படி இல்ல, அவர் மரத்து போன ஒரு ஜீவி கிடையாது, அவரு கிட்ட இருந்த சரீரம் அது பரிபூர்ண சரீரமாக இருந்துச்சு. அவர்கிட்ட அந்த நகர்ந்து போன, அந்த மரத்து போன சரீரம் அவர்கிட்ட இல்ல, மாறாக நம்முடைய ஒவ்வொருவருடைய பலவீனங்களை குறித்தும் பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் உணர்வுள்ள ஒரு மனுஷனாக அவர் அங்க இருந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஒருவேளை வலி அப்படின்னா ஒரு பரிபூர்ண மனுஷன் கிட்டதான் வலினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா கரெக்டான பதில் அவர்னால கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த வலி, அந்த மரணம், அந்த விஷயம் வந்து சரியா புரியாது. ஆனா அவரு அந்த வலிங்கிறத சரியா தன்னுடைய சரீரத்தில் உணரக்கூடியவராக இருந்தார் சகோதர சகோதரிகளை. மாத்திரமல்ல அங்க இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, நீங்க திரும்பவும் இந்த எபிரேயர் 5:7 வாசிங்க.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு.
அந்த இடத்துல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ ஒருத்தர் கேட்டாரு அந்த நாத்திகர், எப்படி உங்களுடைய கர்த்தரேசோ இப்படி பயப்படுறாரு அப்படின்னு சொல்ல விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா, இங்க அந்த வசனத்தில் வரக்கூடிய மரணத்தில் நின்று தம்மை ரட்சிக்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க அவர் தன்னுடைய அந்த உயிர் விடக்கூடிய விஷயம் குறிச்சு அங்க அவர் ஜெபிக்கல. மாறாக அவருக்குள்ள ஒரு விஷயம் ரொம்ப அழுத்திட்டு இருந்துச்சு. அந்த மரணம் என்ன அப்படின்னா, அது வித்தியாசமான ஒரு மரணம். அந்த மரணம் என்ன அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கையில அவர் என்ன சொல்லிட்டு கர்த்தர் தேவன் கிட்ட முன்னாடி வந்திருந்தாரு அப்படின்னா, என்னுடைய முழு சித்தமும் நான் என்ன பண்றேன், உங்க முன்னாடி சத்தம் செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கும் போது தன்னுடைய அனுதின ஜீவியத்துல பிதா கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு கேட்டு சீஷர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, சில இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யற விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் செஞ்சுட்டு வந்திருந்தாரு. பட் ஆனா அவர் அந்த கெத்செமனேக்கு போகிறதுக்கு முன்பதாக, அந்த நியமத்தை புதிய நியமத்தை ஏற்படுத்தி வைப்பதற்கு முன்பதாக அவருடைய இருதயத்துக்குள் ஒரு பயம் உண்டாச்சு. அது என்னன்னா, நான் செஞ்ச பலி, நான் கொடுத்த பலி, என்னுடைய தத்தம் அது 100%? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள வந்துச்சு சகோதர சகோதரிகளே. அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, அவர் கேக்குறாரு, had he done the father's will perfectly அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள வந்துச்சு. அப்போ அந்த ஒரு கேள்வியில அவரை ரொம்ப உறுத்தின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது பிதாவாகிய தேவனுடைய ஒரு குணலட்சணம். அத குறிச்சு நம்ம ரோமர் 2:11 நம்ம வாசிக்கலாம்.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
இந்த ஒரு சின்ன வசனம் தான், ஆனா அது தேவனுடைய கொள்கையாக இருக்கு. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு 4 சொன்னோம். அந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தரேசு பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இருக்கட்டும், ஆனா கூடி முழு தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி, ஆனா அவர் 99 இருந்தாரு அப்படின்னா உயிர்த்தெழுதல் அங்க நிச்சயம் இல்லை சகோதர சகோதரிகளே. சோ உயிர்த்தெழுதல் நிச்சயம் இல்லைன்னா, அவருக்கு உறுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உயிர்த்தெழுதவில்லை என்றால் நான் என் பிதாவாகிய தேவனிடத்தில் இனி உறவு கொள்ளவே முடியாது. ஆனா அதை கூட அது கூட இன்னொரு விஷயம் அவர் அழுத்திட்டு இருந்த விஷயம் என்னன்னா, ஆதாமிலிருந்து விழுந்து போன இந்த மனுக்குலம் அது இனி யாருனால மீட்கப்படும், அந்த ஒரு விஷயம் அவரை ரொம்ப உறுத்திச்சு. அந்த ஒரு மரணம், அந்த உயிர்த்தெழுதல் நிச்சயம் இல்லாத ஒரு மரணம் எனக்கு வாய்ப்பிருக்கு அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னதே யோசிச்சு வச்சிருக்க கூடிய இந்த விஷயத்துக்கு என்னை என்னுடைய பலவீனங்கள் நிமித்தம் நான் ஆளாயிருவனே ஆளாக்கிடுவனே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. மாத்திரமல்ல நம்ம இதை குறிச்சு நிழல்ல கூடி பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு பிரதான ஆச்சாரியன் அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்லும் போது ரொம்ப அஜாக்கிரதையா போவாருங்களா, இல்ல என்னுடையதெல்லாம் சரியா இருக்குன்னு போவாருங்களா, அந்த பலி அந்த விஷயங்கள் ஏதாவது குறைவு இருக்கா, அதெல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னா, அது எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறத்தான் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். சோ அதே மாதிரி தான் கர்த்தரேசு கூட பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கும் போது, என்னுடைய பலி, என்னுடைய முழு சத்தம், நான் சொன்ன வாக்கு, என்னுடைய உடன்படிக்கை, அது 100%? இல்ல நான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல என்னுடைய சுயத்தை நான் உட்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல அவரை ரொம்ப அதிகமா ஆழ்த்திச்சு. இந்த ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலர் பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்கெல்லாம் என்ன பண்ணல அப்படின்னா அதை உணர்ந்து கொள்ளவில்லை. அதனால்தான் அவர் சொன்னாரு மத்தேயு 26:41 திரும்பவும் வாசிப்போம்.
நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார்.
சோ நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லிட்டு அவர் முதலாம் தரம் ஜெபிச்சுட்டு இந்த ஜெபங்களை, அதாவது பிதாவே என்னுடைய உடன்படிக்கை என்னுடைய ஜீவியம் அது உங்களுடைய சமூகத்துல 100%ஆ அது எனக்கு சரியா நீங்க தான் உணர்த்தி காட்டும். சோ நான் அதை ஒரு விஷயம் செய்யல அப்படின்னா எனக்கு உயிர் தழுதல் நிச்சயம் இல்ல. நான் உங்களை எழுந்துருவேன். நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய இவ்வளவு வருஷமாக யுகங்களாக நான் வைத்துக் கொண்டிருந்த உறவை நான் இழந்துருவேன். இந்த ஒரு விஷயத்தை அவர் அந்த இடத்துல யோசிச்சு பாக்குறாரு. அப்போ தன்னுடைய சீஷர்கள் பார்க்கும்போது அங்க சபைக்கான ஒரு 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 அறைக்கோவில்னு கூட நாம் எடுக்கலாம். அங்க சபை கிட்ட அந்த சீஷர்கள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அவருக்கு கிளியரா தெரியும், ஒருவேளை நாளை அதுக்கு அடுத்த நாள் அந்த அவங்க அந்த ராத்திரியில உறங்கி கொண்டிருந்த நித்திரை செய்து கொண்டிருந்த அடுத்த நாள் கண்டிப்பா அவருக்கு தெரியும் பேதுரு என்ன செய்வாரு, மறுதளிப்பார். சீஷர்கள் அனைவரும் என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போயிடுவாங்க. நல்லா தெரியும் அந்த இடத்துல கூட என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அருமையான ஒரு பாடம் கூட அங்க நம்ம அவருக்கு தர்றாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணல, ஆனா பரவாயில்ல, ஆனா நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயம்தான் அங்க இருக்க சகோதர சகோதரிகளை. மாத்திரமல்ல அதற்கப்புறம் தொடர்ந்து மூன்றாவது முறை கூட கத்திரசி இதே வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். ஏன்னா அது அவருனால அதை கிரகித்துக் கொள்ளவே முடியல. பிதாவாகிய தேவனுடைய ஒரு உறவு இல்லாத ஒரு மரணத்துல அவர் தங்கி இருக்கிறதா அப்படிங்கறத அவர் நினைச்சு கூடி பார்க்க முடியல. சோ ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றிருக்க கூடிய நீங்க தூதர்கள் நினைச்சு பாருங்க. ஒருவேளை தூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மாம்சீக சரீரத்துல வந்து தன்னுடைய சில பணிகள் தேவனுடைய சித்தம் அந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்க திரும்ப கூடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய சரீரத்துல தேவன் கிட்ட போலாம், அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக போலாம். ஆனா கர்த்தரேசு தேவன் கூடவே இருந்தவர், தேவனுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு முழு சத்தம் செஞ்சு அவருடைய முழு கீழ்ப்படிதல் காட்டிட்டு இருந்த ஒருத்தர் இப்ப இந்த 33.5 வருஷமாக எப்படி இருக்கிறார், ஒரு மாம்சீக சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். சோ அப்ப அந்த மாம்சீக சரீரத்துக்குள்ள இருக்கும்போது எக்காரணம் கொண்டு அவர் ஆவிக்குரிய சரீரம் எடுக்கக்கூடியதான ஒரு சிச்சுவேஷன் அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, அது தேவனை நோக்கி ஜபத்தின் மூலமாக உரையாடுவது மாத்திரம்தான். இந்த ஒரு ஜபத்தை கர்த்தரேசு அந்த அவர் செய்து கொண்ட அந்த ஜபத்தை தேவன் பார்க்கும் போது அந்த ஒரு ஜபத்துல ஒரு உண்மை இருந்துச்சு. அவருடைய அந்த உடன்படிக்கை குறிச்ச அவருடைய விழிப்புணர்வு, அந்த ஒரு உடன்படிக்கை குறிச்ச அவருடைய பயபக்தி அவருக்குள்ள இருந்த விஷயத்தை நாம் யோசிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரில. அதனால்தான் அங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னம்னா, Luke 22:43
அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான்.
சோ இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை குறிச்சு அவருடைய பயபக்தி, இந்த மாதிரி முழுத்தட்டம் செய்தது குறிச்சு அவருடைய பயபக்தி, அதை குறிச்சு ஜபத்தை கர்த்தர் இயேசு தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது செய்து கொண்டு இருக்கும் போது தேவன் அனுப்புறாரு ஒரு தூதன். அந்த ஒரு வசனத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் பார்க்கிறோம் அவரை பலப்படுத்தினான். இங்க ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அந்த தூதன் விடுங்க, ஆனா அந்த தூதன் கொண்டு வந்த தூது அதுதான் இங்க நம்ம கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, அது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு தூதாக இருந்துச்சு. உங்களுடைய உடன்படிக்கை அதனுடைய ரிசல்ட் 100%. சோ அந்த ஒரு ஒரு உறுதி அவர் அந்த தூதுல வாங்குறார். சோ அந்த ஒரு விஷயம் மாத்திரமல்ல, நீங்க உங்க பிதாவினுடைய அப்ரூவல், உங்க பிதாவினுடைய அங்கீகாரம் நீங்க முழுமையா வாங்கியிருக்கிறீங்க. மாத்திரமல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு மறைவாக இருந்த பல ஏற்பாட்டு வாக்கு சுத்தங்கள் கூட அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. நீங்க இந்த வசனம் வாசிக்கலாம், பிரதர் கூட அந்த வசனம் கோட் பண்றாரு, Esaiah 42:1.
இதோ நான் ஆதரிக்கிறேன் என் தாசன்.
அந்த தூதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இதோ
நான் ஆதரிக்கிறேன் என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பணினேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடரின் கண்களை திறக்கவும்.
நீங்கதான் திரும்ப அந்த ஆராதனம் வாசிக்கலாம்.
நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும்.
சோ இன்னொரு வாக்கு திட்டங்கள் கூட, இன்னும் அநேக வாக்கு திட்டங்கள் இருக்கு. இன்னொரு வாக்கு திட்டம் கூட அங்க கர்த்தர் இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் அங்க அவர் அந்த தூதுல கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அது மாத்திரமல்ல, நான் யோசிச்சு வச்சிருக்கிற உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நான் யோசிச்சு வச்சிருக்க கூடிய அந்த விடியற் காலை, இந்த இரவு போய் நான் யோசிச்சு வச்சிருக்கிற அந்த விடியற் காலையில ஜனங்கள் அனைவருடைய அந்த குருட்டு தன்மையை நீக்கி இந்த ஜனங்களை என்னிடமாக திருப்பக்கூடிய ஒரே ராஜாவாக நீர்தான் இருக்க போறீங்க. உங்களுக்கு தான் அந்த உயிர் தழுதலின் நிச்சயத்தை நான் கொடுக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை அந்த கெத்தமனை ஜபத்துல அவர் அந்த பயபக்தியின் நிமித்தம் அவர் கேட்கப்பட்டு இந்த ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட அவர் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதுக்கு நீங்க உதாரணமா எடுத்தீங்கன்னா, இந்த ஒரு ஜபத்துல இந்த ஒரு தூதன் பலப்படுத்தினதுக்கு பின்பதாக எந்த ஒரு இடத்துலயுமே அவர் துக்கப்படவும் வியாகுலப்படவும் துன்பப்படவும் அவர் உருக்கமடைஞ்சு எங்கேயுமே நம்ம பாத்திருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஜபம் முடிச்ச உடனேயே நீங்க யூதாஸ் அவர் என்ன பண்றாரு, பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஒரு கூட்டமாக அவர் நோக்கி வரும்போது அவர் அந்த இடத்துல வியாகுலப்படவும் துக்கப்படவும் செஞ்சாருங்களா? மனுஷகுமாரனை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கிறார் அந்த விஷயம் அவர் கேட்டார். அதுக்கடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, காய்பாஸ் காய்பாவுக்கு முன்பதாக நிற்கும் போது அவதூறான விஷயங்கள் பொய்சாட்சிகள் அவருக்கு முன்பதாக சொல்லும் போது, இது சத்தியமாக பொய்சாட்சி நீங்க சொல்றீங்க, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏதாவது விஷயம் அவர் அங்க பேசினாருங்களா? ரொம்ப கூலா, ரொம்ப காமா, அவர் ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராக, ஒரு அசட்டை பண்ண ஒரு ஒரு அலட்டல் இல்லாம அவர் அந்த இடத்த எந்த சிச்சுவேஷனையுமே அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்டார். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து பிலாத்துக்கு முன்பாக போகும்போது, நான் உன்னை கொள்வதற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லும் போது, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு தைரியமா பிலாத்துக்கிட்ட பேசுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மாத்திரமல்ல, சிலுவையில அவரை வந்து அதிகமாக துன்பப்படுத்தும் போதும் கூட அவர் கிட்ட இருந்த விஷயம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள், அது அவருடைய இருதயத்துல அவருடைய சிந்தனையில அருமையா பதிஞ்சுக்கிட்டதுனால அது யூதாஸ் காட்டி கொடுத்த நிலைமையாக இருந்தாலும் சரி, காய்பாஸ் அவதூறான விஷயங்கள் பேசினாலும் சரி, பிலாத்துக்கு முன்பாக மரண தண்டனை வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, சிலுவையில் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, அவர் அந்த இடத்துல அதுக்கப்புறத்துல அவர் ஒண்ணுமே சஞ்சலப்படல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். காரணம், அவருக்குள்ள அந்த நிச்சயம் கிடைச்சது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, கர்த்தரேசு நம்மை போல எல்லாவித சோதனைகளிலும் நம்மை போல அவர் கூட அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனா அவர்கிட்ட இருக்கக்கூடிய மெயினான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க யூதாஸ் பார்க்கலாம், நீங்க பேதுரு பார்க்கலாம், நீங்க கர்த்தரேசு பார்க்கலாம், இவங்க மூணு பேர்கிட்ட இருந்த மெயினான டிஃபரன்ஸ் என்னன்னா, தேவன் கூட வச்சிருக்கக்கூடிய உறவு. சோ இந்த ஒரு உறவுலதான் மூணு பேருமே தெரிஞ்சாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னம்னா, இப்போ கர்த்தரேசு கெத்தமனையில் இருக்கும் போது அவருக்குள்ள கூடிய ஒரு சிந்தனை இருந்துச்சு, நான் மரணத்துக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா நான் தேவனை என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது, நான் இல்லாமல போயிருவேன். சோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் போது, நமக்கு கூட இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம், இந்த ஒரு பச்சா காலகட்டங்கள்ல நாம் கூட அந்த பாத்திரத்தில் கை வைப்பதற்கு தகுதியா, இந்த ஒரு இடுக்கமான பாதையில நம்மளெல்லாம் கண்டிப்பாக போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம சுயத்துல நம்ம நினைச்சோம் அப்படின்னம்னா, கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா, முடியாது. ஆனா தேவன் கூட வச்சிருக்கக்கூடிய ஒரு உறவின் நிமித்தமாக நாம இந்த பாடுகள் இந்த ஒரு பிரச்சனைகள் யோசிச்சு பார்த்தோம்னா, அங்க கர்த்தரேசு வாங்கிட்ட அதே தூது இன்னைக்கு நம்ம அனைவருக்கிட்ட கூட இருக்கு. சகோதர சகோதரிகளே, நமக்கு கூட தெய்வீக வாக்கு தத்தங்கள் இருக்கு. அவரோட கூட பாடுகள் பட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வீர்கள். சோ இந்த மாதிரியான வாக்கு திட்டங்கள் நமக்கு முன்பதாக வரும்போது நாம் கூட எந்த ஒரு விஷயத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ கெத்செமனேல அவருக்கு ஒரு பலவீனம் வந்த போது அவருடைய முட்டி தரையிலையும் அவருடைய முகங்கள் தரையிலையும் விழுந்து அவர் பிதாவினுடைய முகத்தை நோக்கி பார்த்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது நாம் சுயத்தில் முடிவெடுக்கிறோமா இல்ல பிதாவினுடைய ஓவர் ரூலிங் அதை நம்ம எதிர்பார்க்கிறோமாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். மாத்திரமல்ல அங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படி. சோ இதை குறித்து ஒரு சிலர் சொல்லும் போது அவர் சிலுவையில மறிக்க போறாரு, அந்த மரணம் அதத்தான் அவர் வந்து அது வலி ரொம்ப அதிகமா இருக்கும், சோ அதனாலதான் அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் அப்படி கவனம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அப்படி இல்ல சகோதர சகோதரிகளே, அங்க இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிலுவையில ஒருத்தர் மறிக்கிறார் அப்படின்னா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். சோ அந்த ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில சிலுவையில ஒருத்தர் அறையறாங்க அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களே வெறுத்து எல்லா ஜனங்களுக்கும் ஒரு முன்பதாக ஒரு கலகக்காரனாக எல்லாரையும் சித்தித்த பிதாவாகிய தேவனை கூட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இந்த தேவதூஷணம் சொன்னவராக இவர் இருந்துட்டாரு, அதனாலதான் இந்த சிலுவையில மறுச்சிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களதான் யோசிச்சு பாக்கிறேன். முதல் என் தேவனுடைய சித்தம் தான், என் தேவனுடைய உறவு தான், என் தேவனுடைய ஐக்கியம் தான் எனக்கு முக்கியம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு முன்பாக அந்த கொல்கதா மலையில நான் தூக்கப்பட்டு அந்த சிலுவையில நின்று கொண்டிருக்கும் போது ஜனங்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, பாருங்க இவர் நிறைய விஷயம் பேசினாரு ஆனா இவர் தேவனால சபிக்கப்பட்டவர், தேவ தூஷணம் பேசிருக்கிறாராமா, இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நாம எப்படி நம்புறது, இவரையெல்லாம் நம்ம நம்பிட்டு இருந்தமேங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு அவமானம், இன்னும் அநேக அவமானங்கள் அவர் மேல சுமரும். அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும் போதுதான் இந்த ஒரு பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார் சகோதர சகோதரர். ஆனா அதுக்கான பதில் கூட தேவன் சொல்லிட்டாரு, அது கூட நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னன்னா அந்த தூது, தேவன் கொடுத்த தூது, நீங்க சபிக்கப்பட்டவராகத்தான் என்ன படுவீங்க ஆனா கொஞ்ச நேரம், ஆனா என்னுடைய பார்வையில் இல்ல இந்த உலக ஜனங்களுக்கு முன்பதான், என்னுடைய நிமித்தமாக இல்ல இந்த ஆதாமின் நிமித்தமாக இந்த செய்தி கூட அந்த தூதுல இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு தூத வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிலுவை மரணம் அந்த அவமானம் அது அவருக்கு பெரிய விஷயமாக தெரியல. நாம் கூடி இன்றைக்கு இந்த ஒரு விஷயம் குறித்து நாம் பார்த்தோம், ஜபம் குறித்து பார்த்தோம், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அநேக ஜபங்கள் குறித்து பார்த்தோம், கர்த்தரேசுவனுடைய இரண்டு ஊக்கமான ஜபங்கள் குறித்து நாம் பார்த்தோம். ஆனா இந்த ஜபங்களில் இருந்தெல்லாம் நமக்கான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, நாம் கூட கர்த்தரேசுவனுடைய அந்த கெத்தமனே மணித்துளியில தான் நாம் கூட இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் யோசிச்சு பார்த்தோம்னா நம் கூட அந்த மாதிரி நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். அவரு விழிச்சிருந்தார் அந்த ஒரு பலவீனத்தின் போது, அவர் ஜபித்தார் அந்த பலவீனத்தின் போது, அவர் வாங்கிட்டாரு ஆசீர்வாதம், மாத்திரமல்ல அவர் வாங்கிட்டாரு பலன், மாத்திரமல்ல அவர் வாங்கிட்டாரு ஒரு பேரு ஜெயம் கொண்டவர். சோ நாம் கூட இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வரும்போது நாம் விழிச்சிருக்கோமா, ஜெபிக்கிறோமா, அதாவது என்ன விஷயம் அப்படின்னா நம்முடைய சுய ஆலோசனைகளா தேவன் ஏன் இந்த விஷயங்கள் அனுமதித்தார் அப்படின்னு யோசிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. அப்படி இல்லாம கர்த்தரேசு இன்ஜெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாம் உணராம நாமளே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னம்னா, அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகள்ல நாம் அந்த இரண்டாவது வகுப்பாராகத்தான் போவோம். சோ பரிசுத்தாவி இல்ல, நாம் சுயசித்தம் யோசிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். சோ மாத்திரமில்ல இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, பிரதர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக துன்பங்களின் அடிப்படையில நமக்கு வரக்கூடிய சிந்தைகள், நமக்கு வரக்கூடிய தொல்லைகள், அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அவர் ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம் கூட என்னவாக இருக்கு அப்படின்னா, என் ஆத்மாவுக்கு சூரியனாக இருப்பவரே, என் நேச பிதாவே, நீர் என் அருகில் இல்லாத எந்த இரவையும் நான் அறியேன். ஓ, எந்த பூமிக்குரிய மேகமும் எழும்பி உம்முடைய அடியானின் கண்களிலிருந்து உம்மை மறைக்காதிருப்பதாக. இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் கூட நமக்கு கிடைச்சது. சகோதர சகோதரிகளே, நமக்கான பிரச்சனை வரும் போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, கண்டிப்பா தேவன் தான் நாம் கேட்கணும். ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இந்த ஒரு ஜெபத்தை நீங்க அணுகி பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷன். பரிசுத்தாவியை எப்படி வாங்கியிருந்தாரு அப்படின்னா, அளவில்லாம வாங்கியிருந்தார். சோ அளவில்லாம வாங்கியிருந்த அந்த பரிபூர்ண மனுஷன் ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட கூட தேவனிடத்தில் மாத்திரம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில தான் நாம் கூடி இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நீங்க அப்படியே இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, பேதுருவை யோசிச்சு பாருங்க. அவர் அந்த நெக்லெக்ட், அந்த ஜபத்தினுடைய விஷயத்துல அவர் விழிப்பா இல்ல. அதனால என்ன ஆயிச்சு அப்படின்னா, அவர் அழுது மனம் கசந்து அவர் திரும்பவும் அந்த ஐக்கியத்துக்குள்ள பங்கேற்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள போனார். இது கூட நம்ம எச்சரிப்பா எடுத்தோம் அப்படின்னம்னா, இப்போதே விழித்திருந்து ஜெபிக்கல அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு வகுப்பாராக அழுது அந்த பற்கடிப்புகளுக்குள்ள சென்று பின்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வித்தியாசமான வகுப்பார், திரள் கூட்ட வகுப்பாராக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுவோம் அப்படிங்கறத கூட நாம் யோசிக்கணும். மாத்திரமல்ல, நம்ம இந்த பாடத்தினுடைய தலைப்பை கூட என்னன்னு கொடுத்திருந்தோம்னா, விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். அப்ப இந்த விழித்திருந்து ஜபம் பண்ணக்கூடிய விஷயத்துல நம்முடைய சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே மூன்று விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து விழிச்சிருப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஜெபிப்பாங்க, ஆனா விழிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சிலர் விழிப்பாங்க, ஜெபிப்பாங்க. சோ நாம் கூட எந்த ஒரு வகுப்பாராக இதுல இருக்கிறோம். அப்ப பிரதர்ஸ் ஒரு சில ஆலோசனைகள் சொல்றாரு, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம விழிச்சிருக்கலாம், எந்தெந்த விஷயங்கள நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, அவனவன் தன் தன் சொந்த சரீரத்தை குறித்து ரொம்ப வெளிப்பா இருக்கும். மாத்திரமல்ல, உலக சிநேகம், உலக ஆஸ்தி, உலக ஆசா பாசங்கள், உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், இந்த ஒரு விஷயங்கள் குறித்து ரொம்ப வெளிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம் தான் என்ன அப்படின்னா, சத்துருவை குறித்து வெளிப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ நம்ம சொந்த சரீரத்தை குறிச்சும் உலகத்தை குறிச்சும் நாம் வெளிப்படையும் போது நாம் சத்துருவை குறித்து கூட வெளிப்படைவோம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் கூட பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, வேற ஒரு சில விஷயங்கள் கூட நம்ம வெளிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, தேவன் வைத்திருக்கக்கூடிய அருமையான வாக்கு தத்தங்கள், அந்த விஷயங்கள்ல நம்ம இருதயங்கள்ல வச்சு வெளிப்பா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அந்த வாக்கு தத்தங்கள் இந்த கடைசி காலகட்டங்கள்ல எப்படி அதற்குரிய விதத்திலே நிறைவேறி கொண்டிருக்கிறது, அந்த இதை கவனிக்கிற விஷயத்துல வெளிப்பா இருக்கணும். மாத்திரமல்ல, நம்மை உண்மையான விசுவாசத்திலும் தேவன் மேல மாத்திரம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் நம் தேவனுக்கு முன்பாக காட்டக்கூடிய உண்மையிலும் நாம் தேவனிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பிலும் எவைகளையெல்லாம் நமக்கு பலப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது, அது சகோதர ஐக்கியமா, சத்திய வசனங்களை படிக்கிறதா, சில இடங்கள்ல கூட்டங்களா, சில சில கன்வென்ஷன்ஸ், சில சப்ஜெக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மை பலப்படுத்துதா, இவைகள்ல நாம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, விழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. மாத்திரமல்ல, இப்ப ஜெபிக்கக்கூடிய விஷயம் குறிச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா, நீங்க இடைவிடாம ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப ஒரு சகோதரர் சொல்றாரு, பிரதர், ஒரு பிரச்சனை வருது, நான் தேவன் கிட்ட போறேன், அப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகுது, நான் விட்டுறேன் ரிலேஷன்ஷிப், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது, திரும்பவும் நான் தேவன் கிட்ட போறேன், அப்புறம் ஒரு ஒரு முடிவு கிடைக்குது, நான் அதுக்கப்புறம் என்னுடைய ரிலேஷன்ஷிப் தேவன் கிட்ட கட். அப்புறம் ஒரு பிரச்சனை வருது, நான் தேவன் கிட்ட என்ன பண்றேன், போறேன். சோ இந்த ஒரு ஜபத்தை குறிச்சு பார்த்தா அப்படின்னம்னா, பிரதர், நான் இடைவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஜபிச்சுட்டு இருக்கிறேன். ஆனா நம்மளுடைய ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அதிகாலையில் இருக்கக்கூடிய முதல் ஜபமே என்ன அப்படின்னா, உம்முடைய சித்தம் செய்கிறேன். அப்போ அந்த நாளினுடைய ஒவ்வொரு விஷயங்கள்லயுமே நாம் தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு ஜீவிதம் நாம் ஜீவிக்கிறோம் அப்படின்னம்னா, அவர்களுடைய ஜீவியம் பிதாவினுடைய பார்வையில ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அவங்க சுயமாக எந்த விஷயத்தையும் சேரதில்ல. இது தானாக வரக்கூடிய விஷயம் இல்ல, இதை பழக்கப்படுத்தணும் சகோதர சகோதரிகளே. மாத்திரமல்ல, அந்த ஒரு மானசீக சரீரத்துல கர்த்தரேசு பரிபூர்ண ஜீவியாக இருந்த போதும் அந்த சரீரத்தில இருந்து அவர்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஒரு தெய்வீக உதவி இல்லாம மேற்கொள்ள முடியல. சோ சரீரத்தை குறித்து இந்த சரீரத்தினுடைய சைக்காலஜியை நம்ம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக டிவைன் எய்ட், அந்த தேவனுடைய உதவி இல்லாம இந்த சரீரத்துல நம்ம ஒன்னும் செஞ்சிட முடியாது. ஒருவேளை தேவ ஊழிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தனி மரமாக இருந்து நான் அந்த ஊழியத்தை முடிச்சிருவேன்னு நம்ம எல்லாம் யோசிக்கவே முடியாது. தேவனுடைய அனுக்கிரகம் இல்ல அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயுமே சக்சஸ் கிடையாது. சோ மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் கூடி நாம என்ன பண்ணோம்னா, நாம கூடி ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். மாத்திரமல்ல, நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இங்க இருக்கு. மாத்திரமல்ல, இன்னொரு விஷயம் கூடி நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா, அதாவது நாம் ஜெபிக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னொரு விஷயம், நம்மளுடைய அணுதின ஜீவியங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த பூமியை சார்ந்து, இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து, அதில் இருக்கக்கூடிய ஆதாரங்களை சார்ந்து இல்லாமல் இருக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இந்த மாதிரிதான பாடங்கள் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். சோ ஜபம் அப்படிங்கறதுனா என்னன்னு பார்த்தோம். வேதாகமத்தில் சில உதாரணங்கள் நாம் பார்த்தோம். ஆனா கர்த்தரேசுவின் இரண்டு ஜபங்கள் குறித்து பார்த்தோம். அதுல குறிப்பா கெத்செமனே ஜபத்தை பார்த்தோம். அந்த கெத்செமனே ஜபத்திலிருந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய, இப்படி உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் நம்முடைய அழைப்பையும் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்ள முடியவே முடியாது சகோதர சகோதரிகளே. சோ இந்த மாதிரியான ஒரு பாடம் கூட நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு இனிமையும் அற்புதமான எண்ணையும் கூட பயன்படுத்தியதற்கு பிதாவாகிய தேவனுக்கும் சபைக்கும் கர்த்தரேசுவின் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஒரு சத்திய வசனங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு சிந்தனையிலே கூட நம்முடைய ஓட்டத்தை கூட நாம் ஓடுவோம். மாத்திரமல்ல, தேவனுடைய உதவி தாமே என்றென்றும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக சகோதர சகோதரிகளே. ஆமீன்.